أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பயன் தரக்கூடிய இல்மையும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய உள்ளத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அமலையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நம்முடைய இந்த அமர்வு சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தின் அமர்வாகும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும், குறிப்பாக அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அல்லாஹுடைய சிஃபாத், அல்லாஹுடைய தாத், அல்லாஹுடைய பண்புகள், அவனுடைய உள்ளமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த இடத்திலே நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்பித்தானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தார்களோ, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களும் தாபியின்களும் எந்த அடிப்படையிலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த விஷயங்களைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அத்தியாயத்திலே நமக்கு போதிக்கின்றார்கள். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மிக முக்கியமான ஒரு பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு முன்வைக்கிறார்கள். قال باب وكان عرشه على الماء وقوله تعالى وهو رب العرش العظيم. இன்னும் ஒரு சில வசனங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். இந்த ரெண்டு வசனங்கள் குறிப்பாக وكان عرشه على الماء, சூரா ஹூதுடைய ஏழாவது வசனம், சூரா ஹூத் பதினோராவது அத்தியாயத்துடைய ஏழாவது வசனம், وكان عرشه على الماء. அதுபோன்று ஒன்பதாவது அத்தியாயத்தின் 129வது வசனம், புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் வசனத்திலே, சூரா ஹூதுடைய ஏழாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வகான அருஷுஹு அலல் மா, அல்லாஹுடைய அருஷ் தண்ணீருக்கு மேல் இருந்தது. அல்லாஹுடைய அருஷ் தண்ணீருக்கு மேல் இருந்தது. இரண்டாவது சூரா தௌபாவுடைய வசனத்திலே, வஹுவ, அவன், ரப், இறைவன் அல்லது சொந்தக்காரன், உரிமையாளன், அல் அருஷ், அருஷுடைய, அல் அதீம், மகத்தான, மகத்தான அல்லது மிகப்பெரிய அருஷுடைய இறைவன் அவன்தான். இந்த ரெண்டு வசனங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து இன்னும் சில வசனங்களை சொல்கிறார்கள். சரி, அல்லாஹுவை நாம் புரிவதென்றால் அவருடைய உள்ளமையை, அவருடைய தாத்தை நம்மால் புரிய முடியாது. அவருடைய தாத், உள்ளமையை நம்மால் புரிய முடியாது. அல்லாஹுவை நாம் அறிய வேண்டும் என்றால் அவனுடைய படைப்புகளை நாம் அறிய வேண்டும். அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். படைப்பின் வல்லமையை பார்த்து படைக்கப்பட்ட வஸ்துக்களுடைய அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து படைக்கப்பட்ட பொருட்களுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து அதனுடைய உயர்வை தோற்றத்தை பார்த்து படைத்தவன் எப்பேற்பட்ட கம்பீரமுடையவன், கண்ணியமுடையவன், மகத்துவமுடையவன் என்பதை நாம் கொஞ்சம் புரியலாம். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளிலே சிந்திக்கும்படி நமக்கு அல் குர்ஆனிலே தூண்டுகிறான். அவனுடைய படைப்புகளில் பிரம்மாண்டமான படைப்பாகிய வானத்தை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறான், பூமியை சொல்கிறான், பெரிய பெரிய மலைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், காற்றை குறிப்பிடுகிறான், மேகத்தை குறிப்பிடுகிறான், அதுபோன்று வானவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு, மனிதனே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான, நீ அதிசயிக்கக்கூடிய, நீ வியக்கக்கூடிய, நீ ஆச்சரியப்படக்கூடிய, நீ பார்த்து திகைத்து நிற்கக்கூடிய இந்த படைப்புகளையெல்லாம் நான் படைத்திருக்கிறேனே, அப்படி என்றால் இந்த படைப்புகளை படைத்த நான் எவ்வளவு பெரியவன், இப்பேற்பட்ட வல்லமை உடையவனாக இருப்பேன் என்று நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வக்காரா வகத் கலகக்கும் அத்வாரா, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? அவன் உங்களை எப்படி பல பிரிவுகளாக படைத்திருக்கிறான், வானத்தை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான், பூமியை விரிப்பாக உங்களுக்கு படைத்திருக்கிறான், அதிலே உங்களுக்கு பாதைகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா படைப்புகளை பற்றி குறிப்பிட்டு படைத்த இறைவருடைய அந்த வல்லமையை நீங்கள் புரிய வேண்டும். படைப்புகளின் வல்லமையை, படைப்புகளின் ஆற்றலை, படைப்புகளின் பிரம்மாண்டமான வியக்கத்தக்க தோற்றத்தை பார்த்து நீங்கள் சிந்திக்கும் போது அந்த படைக்கப்பட்ட அமைப்பின் அற்புதமான அந்த நிலையை நீங்கள் பார்த்து சிந்திக்கும் போது படைத்தவன் எப்பேற்பட்ட ஞானமுடையவன், எப்பேற்பட்ட திறமை உடையவன், ஆழ்ந்த அறிவுடையவன், அவருடைய அறிவு எவ்வளவு தீர்க்கமானது, நுட்பமானது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். சரி, இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பில் இரண்டு வகை இருக்கின்றன. ஒன்று நாம் பார்ப்பவை, மற்றொன்று நாம் பார்க்க முடியாதவை. அல்லாஹ்வுடைய படைப்பு இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று நம்மால் நாம் பார்ப்பவை, நம்மால் பார்க்க முடியும், மற்றொன்று நம்மால் அதை பார்க்க முடியாது. பார்க்க முடியாத படைப்புகளிலே சில படைப்புகள் உணரலாம், காற்றை போல, இன்னும் நிறைய விஷயங்களைப் போல, இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த படைப்பை இந்த துன்யாவிலே நாம் பார்க்கவே முடியாது. அந்த படைப்பை இந்த துன்யாவிலே நாம் பார்க்கவே முடியாது. அதற்குரிய ஆற்றல் நம்மிடத்தில் இல்லை, நம்முடைய கண்ணிலும் இல்லை, நமது அறிவிலும் இல்லை. பிரம்மாண்டமான பல படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளை நாம் காணும்படியும் அமைத்திருக்கிறான். பெரிய மலையைப் போல, பெரிய மேகத்தைப் போல, பெரிய கடலைப் போல, பெரிய வானத்தைப் போல, பல படைப்புகளை, பிரம்மாண்டமான பல படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்து மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, மனிதனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டும் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய அருஷ் என்ற அந்த படைப்பு. அல்லாஹுடைய படைப்பில் அருஷ் என்ற படைப்பு. இந்த படைப்பை அல்லாஹு தஆலா மிக பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான், சாதாரணமாக அல்ல, மிக பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான். இந்த படைப்பை இது எனக்கு சொந்தமானது என்று அவன் சொந்தம் கொண்டாடுகிறான். இந்த படைப்பு எனக்கு சொந்தமானது, நான் இதற்கு மேல் உயர்ந்திருக்கிறேன், நான் இந்த படைப்புடைய அதிபதியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி பெருமைப்படுகிறான். தன்னை அவன் புகழ்ந்து கொள்கிறான். இந்த படைப்போடு அல்லாஹ்வை சேர்த்து கூறி ரப்புல் அர்ஷில் அதீம், யா ரப்பல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷின் அதிபதியே என்று நாம் அவனை புகழ்ந்து அழைக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான். புரிகிறதா? சரி, என்ன இங்கே பல விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்றால்,
ஒரு மன்னனுடைய அந்த ஆட்சிக்கு உட்பட்ட நிலம், அந்த பகுதி எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் பெரிய மன்னன். ஒரு சிறிய பகுதியை ஆளக்கூடியவனை சிறிய மன்னன் என்று சொல்வார்கள். பெரிய நிலப்பரப்பை ஆளக்கூடியவர்களை பெரிய சக்கரவர்த்தி, பெரிய மன்னர் என்றெல்லாம் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் பெரிய சக்கரவர்த்தி என்றோ மன்னர் என்றோ யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமான பூமி, பெயரளவில் தான் சொந்தமான பூமியை தவிர உண்மையில் அவர்களுக்கு நிரந்தரமாக சொந்தமானதல்ல. அவர்கள் பிறப்பதற்கு முன்பு வேறு யாருக்கோ சொந்தமாக இருந்தது, அவர்கள் இறந்ததற்கு பிறகு வேறு யாருக்கோ சொந்தமானதாக அது மாறிவிடும். அதுவும் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய அரசாங்கம் நாடு என்று சொன்னாலும் சரி, அதில் குறிப்பிட்ட இடங்கள் தான் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். அவர்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே வாழக்கூடிய அந்த மக்கள் யாரை சாதாரண பிரஜைகள் என்று சொல்லப்படுமோ அவர்கள் அந்த பூமியின் பல பகுதிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் உலக மன்னர்களின் பலவீனமான சொந்தம் கொண்டாடுதலும் உரிமை கொண்டாடுதலும் ஆட்சி அதிகாரமும் புரிகிறதா? ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அப்படிப்பட்டதல்ல. ரப்புடைய ஆட்சி, ரப்புடைய வல்லமை, ரப்புடைய அரசாங்கம் அப்படிப்பட்டதல்ல. இந்த ரப்புடைய அரசாங்கம் அவனுக்குத்தான் சொந்தமானது. காரணம், அவன்தான் இந்த அரசாங்கத்தை, இந்த படைப்புகளை இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வந்தான், படைத்தான். அவன் எப்போது விரும்புகிறானோ படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை அழிக்கவும் அவன் ஆற்றல் பெற்றவன். அந்த படைப்புகளை படைப்புகளில் சிலவற்றுக்கு அவன் சொந்தமாக்கி கொடுத்திருந்தாலும் அவன் விரும்பும் போது அவர்களிடமிருந்து பறிக்கவும் ஆற்றல் பெற்றவன். எப்போது நாடுகிறானோ அவன் அந்த படைப்புகளிடமிருந்து அந்த பொருட்களை அவன் பறித்தும் கொள்வான். யாராவது கேட்க முடியுமா? இன்னா நஹ்னு நரிசுல் அர்தா வமன் அலைஹா, நாம் தான் இந்த பூமிக்கும் இந்த பூமியின் மேலுள்ள எல்லோருக்கும் சொந்தக்காரர்கள், வாரிசுதாரர்கள். எல்லா வாரிசுகளும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் அழியாத வாரிசு. ஒரு வாரிசிலிருந்து இன்னொருவர் வாரிசாக ஆகுவார். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து யாரும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்க முடியாது. அப்ப அல்லாஹு தாலா வானத்தில் அவனது ஆட்சி அமைத்திருக்கிறான், பூமியிலே அவனது ஆட்சி அமைத்திருக்கிறான், அவன் படைத்த படைப்புகள் அனைத்திலும் அவனது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அந்த ரப் சுப்ஹானஹு வ தஆலா. நாம் பார்க்கின்ற இந்த முதல் வானம், அதற்கு மேல் ஏழு பூமியை விடவும் இந்த முதல் வானத்தை விடவும் பெரிய இன்னொரு வானத்தை படைத்தான், இரண்டாவது வானம் என்று. பிறகு அந்த இரண்டு வானங்களுக்கு மேலாக, ஏழு பூமியை விட இரண்டு வானங்களை விட விசாலமான மூன்றாவது ஒரு வானத்தை படைத்தான். பிறகு அதற்கு மேலே அதைவிட பெரிய ஒரு வானத்தை நான்காவது வானமாக படைத்தான். பிறகு அதற்கு மேல் அதைவிட பெரியதாக ஐந்தாவது வானத்தை படைத்தான். பிறகு அதற்கு மேல் அதைவிட பெரியதாக ஆறாவது வானத்தை படைத்தான். பிறகு அதற்கு மேல் அதைவிட பெரியதாக ஏழாவது வானத்தை படைத்தான். பிறகு அதற்கு மேல் பெரியதாக அவனுடைய குர்சியை, எதிலே அவன் தனது பாதத்தை வைத்திருக்கிறானோ அந்த குர்சியை படைத்தான். அந்த குர்சிக்கு மேலே அவன் அருஷ் என்ற ஒரு பிரம்மாண்டமான கட்டிலை படைத்திருக்கிறான். அந்த கட்டிலுக்கு மேல் அவன் உயர்ந்திருக்கிறான். அருஷ் என்றால் அதற்கு தமிழிலே கட்டில் என்று சொல்லப்படும். அரிசி என்பதற்கு என்ன பொருள்? கட்டில் என்று சொல்லப்படும். பிரம்மாண்டமான கட்டிலை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த கட்டில் எப்படிப்பட்டது? ஏழு வானங்கள், குர்சி, ஏழு பூமிகள், இதில் உள்ள அத்தனை படைப்புகளும் அரிசோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாலைவன மைதானத்திலே போடப்பட்டிருக்கிற ஒரு சிறிய மோதிரத்தை கொண்டுதான். இப்படி எல்லா பிரபஞ்சத்தை விட அந்த அரிசு பெரியது. அந்த அரிசுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்றால், அரிசுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறார் என்றால் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த அரிசை படைத்த அந்த இரட்சகன் இவ்வளவு பெரியவனாக இருப்பான். அந்த பிரம்மாண்டமான அந்த அரிசை உருவத்தை படைத்த அல்லாஹு தாலா எவ்வளவு பிரம்மாண்டமானவனாக இருப்பான். புரிகிறதா? அப்ப இங்கே நாம் என்ன பல விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்ணியத்திற்குரிய ஒரு படைப்பு இருக்கிறது. அந்த படைப்புக்கு அரிஷ் என்று சொல்லப்படும். அரிஷ் என்றால் கட்டில், அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். சரியா? முதலாவது விஷயம். சரி, இந்த அரிஷ் என்பதை பற்றி குரானிலே பல இடங்களில் இந்த அரிஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வக்கான அருஷு அலல் மா, அவனுடைய அரிசு தண்ணீருக்கு மேல் இருந்தது. அவனுடைய அரிசு தண்ணீருக்கு மேல் இருந்தது. சரி, இப்ப இந்த வசனத்திலே குறிப்பாக நாம் இரண்டு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, அரிசு என்றால் என்ன? அது தண்ணீருக்கு மேல் இருந்தது என்றால் அதனுடைய பொருள் என்ன? சரி, அரிசு என்பதற்கு அகராதியிலே, அரபி அந்த மொழி அகராதியிலே பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான அர்த்தம், மன்னர் விசேஷமாக தனக்கு ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய அந்த கட்டிலுக்கு அரிஷ் என்று சொல்லப்படும். சூரா நம்லிலே அல்லாஹு தாலா அந்த சபா நாட்டு அரசியை பற்றி, அந்த சபா நாட்டு அந்த பெண் மன்னரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது அந்த ஹுதுஹுத் பறவை குறிப்பிடுவதாக, அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவளிடத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டிலும், ஆட்சி புரியக்கூடிய ஒரு கட்டிலும் இருந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இப்படி மன்னர்கள் தாங்கள் எதன் மீது அமருகிறார்களோ, உட்கார்ந்திருக்கிறார்களோ, அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிலுக்கு அரஷ் என்று அரபியிலே சொல்லப்படும். இன்னொரு அர்த்தம், அரிஷ் என்பதற்கு வீட்டினுடைய முகட்டுக்கும் அரிஷ் என்று சொல்லப்படும். அப்ப இந்த இரண்டு அர்த்தங்களிலும் குரானிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அரிஷ் என்பதனுடைய பன்மை. பல ஒரு ஊரை கடந்து சென்ற மனிதரை நபியே நீங்கள் கேள்விப்படவில்லையா? அந்த ஊருடைய கட்டடங்கள் எல்லாம் அதனுடைய முகடுகளின் மீது அப்படியே சாய்ந்து விழுந்து கிடந்தன. அப்ப அரிஷ் என்பதற்கு முகடு என்றும் கூறலாம், அல்லது கட்டில் என்றும் கூறலாம். அப்ப முகடு என்று கூறினால் என்ன பொருள்? அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹுடைய அந்த கட்டில் முகடாக இருக்கிறது. ஏழு வானங்கள், ஏழு பூமி, இப்படி எல்லா படைப்புகளுக்கும் அந்த அரிசு முகடாக இருக்கிறது. அந்த அரிசு அல்லாஹுக்கு கட்டிலாக இருக்கிறது. அதற்கு மேல் அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கிறான். சரி, இப்ப வக்கான அரிஷுஹு அலல்மா, சூரா ஹூதுடைய இந்த ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அரிஷ் தண்ணீருக்கு மேல் இருந்தது. என்னுடைய அரிஷ் தண்ணீருக்கு மேல் இருந்தது. இதற்கு என்ன விளக்கம்? இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் கலையினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் சொல்கிறார்கள், وكان عرشه على الماء قبل ان يخلق السماوات والارض وما فيهن. அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீருக்கு மேல் இருந்தது எப்போது என்றால், ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவற்றில் உள்ள படைப்புகளையும் அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக. சரியா? இங்கே கொஞ்சம் நிறுத்தி கொண்டு முக்கியமா ஒரு நிகழ்கால ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சுட்டு நம்ம திரும்ப தொடர்வோம். இந்த ஒரு சில மக்கள், குரான் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாக்கப்பட்ட புத்தகம், அதை அடிப்படையாக வைத்து உரசி பார்த்துதான் நாங்கள் ஹதீஸுகளையே ஏற்றுக்கொள்வோம் என்று குரானுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் எடுத்து ஹதீஸுகளை பரிசுத்தப்படுத்தி நபியையும் மார்க்கத்தையும் பாதுகாப்பதை போன்று அல்லாஹ் பாதுகாக்கப்பார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மார்க்கத்தை பாதுகாக்க நினைக்கவில்லை, மார்க்கத்தை பாழாக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை புரிய வைக்க முயற்சி செய்யவில்லை, மார்க்கத்தை குழப்பத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? விஷயம் என்ன, பிரச்சனை என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிமிலே புகாரிக்கு அடுத்த அந்தஸ்திலே உள்ள மிகச்சிறந்த சஹீஹான ஹதீஸுகளை கொண்ட நூல் சஹீஹ் முஸ்லிம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஹதீஸ் நூலிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹு தஆலா இன்னென்ன படைப்பை இன்னென்ன நாளிலே படைத்தான் என்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து என்ன ஆரம்பித்து சனிக்கிழமை வரை ஏழு நாட்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒரு படைப்பை படைத்ததாக அந்த ஹதீஸுடைய தொடர் வருகிறது. இப்போது இந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய இந்த புதுமைவாதிகள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சொன்னோமா இல்லையா, ஹதீசுகளிலே சில சஹீஹான ஹதீசு நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தவறாக புரிந்து தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். நீங்கள் குரானை பாருங்கள். குரானிலே அல்லாஹு தஆலா இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி கலக்க சமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின், ஆறு நாட்களிலே வானங்கள் பூமியை படைத்ததாக வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ்ல ஏழு நாட்கள் வந்திருக்கிறது. அப்ப குரானுக்கு ஹதீஸ் முரண்படுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஹதீஸ் எல்லாம் தூக்குங்க. எப்படிப்பட்ட அறிவு இது? உங்களுக்கு இந்த ஹதீஸ் புரியவில்லை என்றால் புரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள். அப்படியும் புரியவில்லை என்றால் நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹீஹான அந்த அறிவிப்பு தொடரோடு உங்களுக்கு வந்திருக்குமே, ஆனால் நாங்கள் இதை கேட்டோம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டுவிடும். அதை விட்டுவிட்டு அது அந்த ஆயத்தோடு முரண்படுகிறது, இந்த ஆயத்தோடு முரண்படுகிறது, எங்களுக்கு புரியவில்லையே என்று நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அறிவை கொண்டு நீங்கள் எதை புரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் நாடிய அளவைத்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதற்கு மேல் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. புரியாத விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்பட வேண்டும் என்றால் அப்ப காஃபிர்களுடைய நிலைப்பாடும் சரிதான். புரியாத விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்படுவதற்கு தகுதியானது என்றால் காஃபிர்கள் கேட்டார்கள் முன்னூத்தி அறுபது கடவுள் இருந்தே எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியலையே, 360 கடவுள்கள் இருந்தே எங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, எந்த கடவுளும் கிடையாது, எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரே கடவுளில் கொண்டு வந்து இவர் நிறுத்துகிறாரே, இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு பைத்தியக்கார மனிதரை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லவா? அவர் யார் தெரியுமா? மனிதன் மரணித்து மண்ணோடு மண்ணாக உக்கி போனதற்கு பிறகு மீண்டும் படைக்கப்படுவோம் என்று சொல்கிறாரே, எவ்வளவு ஒரு விசித்திரமான விஷயம். அவர்களது அறிவால் புரிய முடியவில்லை, சிந்தித்து முடியவில்லை, எனவே அவர்கள் ஆச்சரியப்பட்டு மறுத்தார்கள். அதே நிலைத்தான் உங்களது நிலையும். புரியாதவற்றை எல்லாம் மறுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப காஃபிர்கள் எடுத்த நிலைப்பாடு சரி என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி யாராவது ஒரு முஸ்லீம் சொல்வானா? சொல்ல மாட்டான். சரி, இப்ப இந்த இடத்துல என்னவென்றால் அல்லாஹு தஆலா அவருடைய படைப்புகளில் வானங்களையும் ஏழு பூமிகளையும் ஆறு நாட்களில் படைத்தேன் என்று சொல்கிறான். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசை படைத்ததை பற்றி சொல்கிறானா? சொல்லவில்லை. அப்ப அரிசை வேறொரு நாளிலே படைத்திருக்கிறான். குருசியை பற்றி அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ் சொல்லவில்லை. அப்ப குருசியை வேறொரு நாளிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏழு வானங்களை அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். அந்த ஏழு வானங்களிலே என்னென்ன படைப்புகளை வைக்க வேண்டும் என்பதை எப்போது படைத்தான் அதை பற்றி அல்லாஹ் இங்கே நமக்கு விவரித்திருக்கிறானா? அது இங்கே சொல்லப்படவில்லை. பூமியை படைத்தேன் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் அந்த ஆறு நாட்களுக்குள்ளாகவே படைக்கப்பட்டு விட்டனவா, இல்ல அதற்கு பின்பு அவன் தொடர்ச்சியாக பல விஷயங்களை படைக்கிறானா? சரி, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, இதுவும் அல்லாஹ் படைக்கிறதா இல்லையா? உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் குழந்தைகளை படைத்துக் கொண்டிருக்கிறான். வயகுலுக்கும் ஆயேஷா, அவன் நாடிய படைப்புகளை எல்லாம் படைத்துக் கொண்டே இருப்பான். அப்ப இவர்கள் சொல்வது படி என்னவென்றால் ஆறு நாட்களுக்குள்ளார அல்லாஹ் படைக்க வேண்டியதெல்லாம் படைச்சுதான், இனிமே எதையும் அல்லாஹ் படைக்க போறதில்லை என்ற இந்த கருத்து உண்மையாகுமா? யதார்த்தத்திற்கு உண்மையாகுமா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் படைத்துக் கொண்டிருக்கிறான். இறங்கக்கூடிய மழையை அவன் தான் படைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தாயின் கருவறையிலே குழந்தையை அல்லாஹ் படைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி ஏராளமான படைப்புகளை ஒவ்வொரு நாளும் அவன் படைத்துக் கொண்டிருக்க மொத்த ஆறு நாளுக்கு மேல அவன் எதையுமே படைக்கிறதே இல்லை. அப்படி வந்ததெல்லாம் முரணும்னு சொன்னான். பெரிய குறுகிய ஒரு கீழ்த்தரமான சிந்தித்தல் இது, புரிதல் இது. அப்ப சஹீ முஸ்லீமிலே வரக்கூடிய அந்த அறிவிப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு நம்பர் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பூமி என்ற இந்த படைப்பிலே நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில பல பொருட்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன நாளிலே படைக்கப்பட்டிருக்கிறது? அது ஏழு நாட்களில். வானம் பூமி ஆறு நாட்களிலே படைக்கப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது. அது குர்ஆன்ல சொன்ன மாதிரி படைக்கப்பட்ட இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு மலையை போன்று மரத்தை போன்று இன்னும் நிறைய படைப்புகளை படைக்கிறான். அதை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸிலே ஏழு நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்ப ஹதீஸ் இருக்கும் குர்ஆனுடைய வசனத்திற்கும் இடையிலே எந்த முரண்பாடும் கிடையாது. அப்ப அதே போலதான் அதனுடைய தொடர்ச்சி இருக்கின்ற காரணத்தால் தான் உங்களுக்கு நான் இதை கூறினேன். இப்ப அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு அப்ப அர்ஷம் ஆறு நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்களா யாராவது? இல்லை. அர்ஷ் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போது படைத்தான் அதை பற்றிய செய்தி நமக்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹு தஆலா முதலாவதாக படைத்தது அல் கலம் என்று வருகிறது. அந்த கலமுக்கு சொன்னா நீ எழுது. அந்த கலம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, யா அல்லாஹ் நான் எதை எழுத வேண்டும், எதெல்லாம் நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீ எழுது என்று அல்லாஹ் கூறினார். அந்த கலமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவு கொடுத்தான். அந்த கலம் அல்லாஹ்வுடைய இல்மு படி நாட்டப்படி எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருந்ததோ அனைத்தையும் எழுதியது. இது ஒரு ஹதீஸ். அடுத்து படைப்புகளை பற்றி வரக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய அரசை பற்றி வருகிறது. அதற்கு பிறகுதான் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் மற்ற விஷயங்களை பற்றி வருகிறது. ஆகவே ஒவ்வொரு ஹதீஸையும் தனித்தனியாக அதனுடைய இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன பதில், அப்ப இந்த ஹதீஸை எப்படி புரியறது என்று ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸோட தேவையில்லாமல் சேர்த்து இணைத்து குழம்ப கூடாது. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு இந்த குழப்பங்கிறது எப்படின்னு சொன்னா, இவர் ஒருத்தர் சொல்றார், நான் அப்துல்லாவை பின்னாடி நௌஷாத் பாய் உட்கார்ந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் நௌஷாத் பாய பாரிஸ்காரன்ல பார்த்தேங்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் நௌஷாத் பாய சென்ட்ரல்ல பார்த்தேங்கிறாரு. நௌஷாத் பாய சென்ட்ரல்ல பார்த்தேங்கிறாரு. இப்ப ஒருத்தர், இவரு நௌஷாத் பாய சென்ட்ரல்ல பார்த்தேங்கிறாரு, இவரு நௌஷாத் பாய பாரிஸ் கார்னர்ல பார்த்தேங்கிறாரு, எதியா உண்மை அப்படின்னு கேட்டா அது சிறு பிள்ளைத்தனம். நீ நௌஷாத் பாய எப்ப பாரிஸ் கார்னர்ல பார்த்த, நீ நௌஷாத் பாய சென்ட்ரல்ல எப்ப பார்த்த? நௌஷாத் பாய சென்ட்ரல்ல ஆறு மணிக்கு பார்த்தாரு, இவர் பாரிஸ் கார்னர்ல நௌஷாத் பாய ஏழு மணிக்கு பார்த்தாரு. முரண்பாடா இருக்கு. சென்ட்ரல்ல இருந்தவர் பாரிஸ் கார்னருக்கு வந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியல. அப்ப ஒரு விஷயத்தின் ஆழத்தையும் அதனுடைய பின்னணியையும் புரியும் பொழுது குழப்பங்கள் நீங்கும். அப்படி இல்லை என்றால் வெறும் வார்த்தையை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டா சண்டை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான், ஒருவர் ஒருவரை பொய்ப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டியதுதான், உண்மை எதுவென்று தெரியாது. இந்த மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றை மறுப்பீர்கள், இன்னொருவர் ஒரு விஷயத்தை உறுதி செய்வார். கடைசியில் ரெண்டு பேரும் விளக்கம் கேட்டு பேசும் பொழுது, அதுவா நான் அதை சொன்னேன், நான் அப்ப சொன்னேன், நேற்று உள்ளதை சொன்னேன், இவர் சொல்வார் நான் இப்ப உள்ளதை சொல்றேன் முடிஞ்சு முடிச்சு. அப்ப அதே போலதான் அல்லாஹுடைய குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி வருகிறது. குர்ஆன் என்பது நமக்கு வந்து ஒரு பாட புத்தகம் கிடையாது. ஒரு பாடத்தில் மனிதர்கள் அமைக்கக்கூடிய பாடத்தில் எப்படி இருக்கும், பொதுவா மனிதர்கள் எழுதக்கூடிய பாடத்தில் முதலாவது இது, இரண்டாவது இது, மூன்றாவது இது, நான்காவது இது, ஐந்தாவது இது, முடிவுரை இது என்று மனிதர்கள் அமைக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை நமக்கு நாம் படிப்பினை பெறுவதற்கு உள்ள ஒரு இறைவேதமாக இறக்கி இருக்கிறான். மொத்தத்தில் இந்தந்த விஷயங்களை நம்ம விளங்கணும். நாளைக்கு மறுமையில போகும்போதுதான் முழுமையான அறிவை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அப்போதுதான் அல்லாஹ் படைத்த பிரபஞ்ச உண்மைகளை எல்லாம் நாம் புரிய போகிறோம். பல உண்மைகளை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இந்த பூமியிலே புரிய வைத்திருக்கிறான். இப்ராஹிம மலகூத் அஸ்மாவாதி வல் அர்தி வலியகூன மினல் மூக்கினீன். இப்ராஹிமுக்கு வானம் வானங்கள் பூமியினுடைய பேர் அத்தாட்சிகளை பேர் அரசாங்கத்தை நாம் காண்பித்துக் கொடுத்தோம். இப்ராஹிமுக்கு நம் புறத்திலிருந்து பெரிய ஆதாரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இப்படி அல்லாஹ் நபிமார்கள் சில பேருக்கு புரிய வைத்திருப்பான். நம்மளை போல சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் இப்படி இப்படி சொல்லியிருக்கிறான் என்று ஒவ்வொன்றையும் அதனுடைய இடத்துல புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு மறுமையில நடக்க போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ்ல வருது. முதல் கேள்வி தொழுகையை பற்றி இருக்கும் என்பதாக. இன்னொரு ஹதீஸ்ல வருது, முதல் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு செய்வது மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே செய்து கொண்ட அநியாயங்களை பற்றி, ஒருவர் செய்த கொலையை பற்றி, அவர்களுடைய உயிர் விஷயத்திலே முதல் விசாரணை இருக்கும் என்பதாக வருகிறது. இப்படி பல விஷயங்கள் முதல் முதல் என்று வருகிறது. அப்ப அதனால இந்த ஹதீஸுகளுக்கு இடையில முரண்பாடு என்று விளங்கிக் கொள்வதா? இல்லை. அப்ப ஒரு சிலரை கவனித்து அது முதலாவதாக இருக்கும், ஒரு சில சூழ்நிலைகளை கவனித்து அது முதலாவதாக இருக்கும் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த ஹதீஸுகளுக்கு இடையில முரண்பாடு என்று நாம் சொல்லக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வானங்கள் பூமியை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பொதுவா படைத்ததை பற்றி, அரிசி படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அரிசி படைத்ததை பற்றி எந்த அளவு சொல்லியிருக்கிறான்? வக்கான அரிசுகு அலல்மா, அவன் என்னுடைய அரிசு தண்ணீருக்கு மேல் இருந்தது, அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த படைப்புகள், பூமியில உள்ள வானம், பூமி, சூரியன், சந்திரன், உள்ளார உள்ளது, வெளியே உள்ளது, எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் கலமை படைச்சிருந்தான், அரிச படைச்சிருந்தான், அந்த அரிசுக்கு மேலே அவன் உயர்ந்திருந்தான். இது நான் நம்ப, இதை நாம் நம்ப வேண்டும். சரியா? அடுத்து இந்த அரிசி என்பது தண்ணீருக்கு மேல் இருந்தது. வக்கான அரிசுகு அனல் மாய், தண்ணீருக்கு மேல் இருந்தது. இப்ப பாருங்க, கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுனபிஉக்கும் ரப்புக்கும் தபாரக வ தஆலா, உங்களது இறைவன் அவன் உங்களுக்கு செய்தி சொல்கிறான், கைஃப கான பது கல்கிஹி கப்ல அன் யக்லுக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்பு அவனுடைய படைப்பின் தொடக்கம் எப்படி இருந்தது என்பதை உங்களது ரப்பு தபாரக வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதாவது சூரா ஹூதுடைய 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவன் அரிசுக்கு மேல் இருந்த, அது தண்ணீருக்கு மேல் இருந்த அரிசுக்கு மேலே அல்லாஹ் இருந்தான் என்று, தண்ணீருக்கு மேலே அவனுடைய அரிசு இருந்தது என்று. சரி, இப்ப அபு ரசீம் என்ற அந்த நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல அவங்க கேட்கிறாங்க, قُلْتُ يَا رَسُولَ اللَّهِ أَيْنَ كَانَ رَبُّنَا قَبْلَ أَنْ يَخْلُقَ خَلْقَهُ, நம்முடைய ரப்பு எங்கே இருந்தான் படைப்புகளை படைப்பதற்கு முன்பாக? அப்ப இந்த கேள்வி சஹாபாக்களிடத்திலே சகஜமான ஒரு கேள்வியாக இருந்தது, ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் இருந்தது என்பதை நாம் புரிய வேண்டும். நமது ரப்பு எங்கே இருக்கிறான், எங்கே இருந்தான்? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது அவருடைய இஸ்லாம் உண்மையில் உறுதியாக தெளிவாக இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்கு அந்த பெண்ணிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ் எங்கே என்று. ஃபஅஷாரத் இல ஸமா, வானத்தை நோக்கி அந்த பெண் இஷாரா செய்தால், சைகினை செய்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மூமின் என்று ஏற்றுக்கொண்டார்கள். தன்னை பற்றி யார் என்று கேட்டார்கள், ரசூலுல்லா என்று அந்த பெண் சாட்சி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மூமினாக ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதா? கைர். அப்ப இந்த சஹாபி வந்து கேட்கிறாங்க, நமது ரப்பு எங்கே இருந்தான்னு சொல்லிட்டு, இந்த கேள்வி தவறான கேள்வியா இருந்தா இப்படிலா நீ கேட்கலாமா, இப்படிலா நீ சிந்திக்கலாமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லியிருப்பார்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இன்று தங்களைத்தாமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்பவர்கள், தங்களைத்தான் அப்படியே சஹாபாக்கள் வழியில வரன்னு சொல்லக்கூடிய பல மதுஹபை சார்ந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இப்படி கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொல்றாங்க. இப்படி கேள்வி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேள்வி கேட்க கூடாதா? அப்ப இந்த ஒரு அவர்களுடைய கூற்று மிகப்பெரிய தவறு என்பதை நாம் இந்த இடத்திலே புரிகிறோம். ஏன் சஹாபி கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து அழகா பதில் சொல்றாங்களே தவிர அந்த கேள்வியை தவறு என்று சொல்லவில்லை. அதே போல நபியே ஒரு மனிதனுடைய ஈமானை சரிபார்ப்பதற்கு இந்த கேள்வியைத்தான் கேட்டும் இருக்கிறார்கள். சரி, அப்ப அந்த அபு ரஜீன் அல் அகீலி என்ற அந்த நபித்தோழர் நபியிடத்தில் கேட்டபோது, ஐன கான ரப்புனா, நமது இறைவன் எங்கே இருந்தான், அல்லாஹ்வின் தூதரே, கப்ல அன் யக்லுக கல்கஹு, தனது படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான ஃபீ அமாஇன், கான ஃபீ அமாஇன். இந்த வார்த்தையை நல்ல பதிய வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னொரு பதம் இருக்கிறது அமா, இந்த அமா என்று வரும் பாருங்க, குருடன் என்று வரும் அல்லவா, அதிலிருந்து வரக்கூடியது அமா. இது அமா மத்தோட சேர்த்து அவன் அமாவிலே இருந்தான். மா ஃபௌகஹு ஹவாஉன் வமா தஹ்தஹு ஹவாஉன், அந்த அமாவுக்கு மேலும் காற்று இல்லை, அமாவுக்கு கீழும் காற்று இருந்ததில்லை. ஸும்மா ஹலக அர்ஷஹு அலல் மாயி, பிறகு தனது அர்ஷை அவன் தண்ணீருக்கு மேல் படைத்தான். சரியா? அப்ப நான் இங்க உங்களுக்கு ஹதீஸ்ல அமா என்பதற்கு இன்னும் அர்த்தம் சொல்லல. சரி, தொடருவோம். وفي روايه قلت يا رسول الله اين كان ربنا قبل ان يخلق السماوات والارض. இன்னொரு அறிவிப்பில் இதே அபு ரஜீனுடைய அறிவிப்பில், வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கே இருந்தான் என்று கேட்கப்படுகிறது. முதல் கேள்வியில எப்படி வருகிறது? அதாவது வெறும் கப்ல ஐயகுலுக்க ஹல்கஹு, தனது படைப்புகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கே இருந்தான் என்று. இந்த அறிவிப்புல வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கே இருந்தான் என்று. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? வானங்கள் பூமி படைக்கப்பட்ட செய்தி என்பது வேறு, இது போக இன்னும் அல்லாஹ் எவ்வளவோ படைப்புகளை படைத்திருக்கிறான். அதில் சிலவற்றை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். குர்சியை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அரிசி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான். அப்ப இன்னும் எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய இல்மிலே உள்ளது அதான். இதற்கு மேல அல்லாஹ் எதையும் படைக்கவே இல்லை என்று நாம் நமது குறுகிய அறிவை கொண்டு மறுக்க கூடாது, நிராகரிக்க கூடாது. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு சொன்ன அபு ரஜீனுடைய அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, திருமதியிலும் வருகிறது. இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த அறிவிப்பு தபரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. வகான அர்ஷுஹு அல்மா, இப்னு அப்பாஸ் இடத்திலே கேட்கப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய அர்ஷு தண்ணீருக்கு மேல் இருந்தது என்று சொல்கிறீர்களே, அல ஐ ஷைஇன் கான அல்மா, தண்ணீர் எதற்கு மேல் இருந்தது? இப்னு அப்பாஸ் பதில் சொன்னார்கள், அல மதனிர் ரீஹி, காற்றுடைய முதுகுக்கு மேல் தண்ணீர் இருந்ததாக. அதே போல திருமதியில இன்னொரு அறிவிப்பு வருகிறது, அபு ரசீர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கால குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐன கான ரப்புனா கப்ல அன் யக்லுக கல்கஹு, தனது படைப்புகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கே இருந்தான்? கால கான ஃபீ அமா, அவன் அமாவில் இருந்தான், அதற்கு கீழும் காற்று கிடையாது, அதற்கு மேலும் காற்று கிடையாது, பிறகு தனது அரசை தண்ணீரின் மேல் படைத்தான். சரியா? இப்ப இந்த அமா என்பதை நாம் இப்ப கொஞ்சம் தெளிவா பார்க்க இருக்கிறோம். சில பேர் அமா என்றால், அதாவது லைசமாஹு ஷைஉன், அதனோட வேற எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்று சொல்கிறார்கள். ஆனா பெரும்பாலும் நாம் அதாவது அரபி மொழியினுடைய லுகாவை தேடும் பொழுது அமா என்பது வெள்ளை நிறமான ஒரு மேகத்திற்கு சொல்லப்படுகிறது. அமா என்பது வெள்ளை நிறமான ஒரு மேகத்திற்கு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அர்த்தத்தில் தான் இந்த இடத்துல அமா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வெள்ளை நிறமான மேகம் என்பது அது எப்பேற்பட்டது, எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படி அதை படைத்திருந்திருப்பான் என்பதை பற்றி நமக்கு சிந்திப்பதற்கு அறிவில்லை, அதை பற்றி விளக்கமும் நமக்கு இல்லை. குர்ஆன்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால், சூரா பக்கரால 210வது வசனத்தில், ஹல் யன்துரூன இல்லா அன் யாத்தியஹுமுல்லாஹு ஃபீ ஹுலலின் மினல் கமாம், வெள்ளை மேகத்தின் நிழலிலே அல்லாஹ் வருவதை தவிர அவர்கள் வேறு ஒன்றை எதிர்பார்த்திருக்கிறார்களா? ஏனென்றால் முஷ்ரிக்குகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அடிக்கடி பேசும் பொழுது, எதுக்கு எடுத்தாலும் நீங்க அல்லாஹ்வை கும்பிடுவாங்க, நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொன்னான், இவர்கள் என்ன அல்லாஹ்வின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்ப அல்லாஹ் வந்து விட்டான், காரியம் முடிக்கப்பட்டுவிடும், அதுக்கு பிறகு இனி இவர்கள் ஈமான் கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல கமாம் என்ற வார்த்தை நமக்கு அறியப்பட்ட ஒன்று, அதே போலதான் இந்த அமா என்ற வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப யஸீத் இப்னு ஹாரூன் என்ற மார்க்க அறிஞர்கள் அறிவிப்பதை போன்று, அதாவது லைஸ மா அல்லாஹி ஷைஉன் கான வலம் யகுன் மாஹு ஷைஉன், திருமதியுடைய அறிவிப்புல வருது இவங்க அறிவிக்கக்கூடியது, அல்லாஹ் இருந்தான் அல்லாஹோடு எதுவும் இருக்கவில்லை. கான வலம் யகுன் மாஹு ஷைஉன், அவன் இருந்தான் அவனோடு எதுவும் இருக்கவில்லை. அப்ப அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தான் முதலாம் அவன். அதற்கு அடுத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலமை படைக்கிறான், அரசை படைக்கிறான். அந்த அரிசானது தண்ணீரோடு சேர்ந்து படைக்கப்பட்ட போன்று நமக்கு அந்த வார்த்தையை பார்க்கும் போது தெரிகிறது. ஏனென்றால் அரிசி எங்கே இருந்தது என்றால் தண்ணீருக்கு மேல் இருந்தது. அப்ப அரிசிற்கு கீழே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை வைத்திருக்கிறான், அந்த தண்ணீருக்கு மேலே அல்லாஹு தஆலா அரிசி அமைத்திருக்கிறான். சரியா? இப்ப இந்த அரிஷ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்த இந்த அரிஷ் என்பது முதலாவதாக தண்ணீருக்கு மேல் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களை பூமியை படைக்கும் போது அதிலிருந்து அல்லாஹு தஆலா அரிசை பிரித்து ஏழு வானங்களுக்கு மேலாக குர்சியை அமைத்து பிறகு அதற்கும் மேலாக அவன் அரிசை அமைத்தான். இந்த அரிஷ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. புரியுதா? இப்ப அடுத்த வசனத்துக்கு நம்ம போறோம். வஹுவ ரப்பல் அர்ஷில் அஸீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான அந்த அரிசுக்கு சொந்தக்காரன், மிகப்பெரிய அரிசுக்கு சொந்தக்காரன். இதுக்கு என்ன விளக்கம் என்றால், அல் மாலிகுல் அர்ஷ், அந்த அரிசுக்கே அவன் தான் உரிமையாளன். அல்லதி ஹுவா அக்பருல் மக்லூகாத், படைப்புகளிலேயே மிகப்பெரிய படைப்பு அந்த அரசு தான். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக மகத்தான படைப்பு. வஹுவல் முத்தசர்ரிஃபு ஃபீஹி, அந்த அரசிலே அவன் தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். வஹுவ அர்ஷுல்லதி இஸ்தவா அலைஹி, அந்த அரசின் மீதுதான் அவன் மேலே உயர்ந்திருக்கிறான். ஃபஹ்தாரஹு லிதாலிக, இந்த அரசு என்ற அந்த படைப்பை அல்லாஹு தஆலா தனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தான், ஆனா அந்த படைப்புகளிலே தனக்காக சில படைப்புகளை விசேஷமாக ஆக்கி வைத்திருப்பான். இப்ப எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தான் படைச்சான், ஆனா அதே நேரத்தில் நபிமார்களை அல்லாஹ் அந்த மக்களிலிருந்து மனிதர்களிலிருந்து அல்லாஹ் விசேஷமாக தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறான். அதே போல பூமியில உள்ள எல்லா பகுதிகளையும் அல்லாஹ் தான் படைத்தான், ஆனா அந்த பகுதிகளிலேயே மக்கா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்காக விசேஷமாக்கினான். முழு மக்காவை விசேஷமாக்கி அல்லாஹு தஆலா அதே நேரத்தில் அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்தை தனக்காக மேலும் விசேஷமாக ஆக்கினான். அதே போலதான் முதல் வானத்தை படைத்தான், இரண்டாவது படைத்தான், கடைசியில ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த ஏழாவது வானத்திற்கு மேலாக அரிஷ் என்ற படைப்பை படைத்து அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்காக தேர்ந்தெடுத்தான். சரி, இப்படி அல்லாஹுவோடு இந்த அரிசு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுவது ரப்புல் அர்ஷ், அரிசுடைய இறைவன், காபத்துல்லா அல்லாஹுடைய காபா, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூல், நபியுல்லா அல்லாஹ்வுடைய நபி என்று இப்படி சொல்லப்படுவது. இதற்கு பேர் இவாஃபத்து தஷ்ரீஃப் என்று சொல்வார்கள். அதாவது அந்த பொருளை, அந்த பொருளை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தன்னோடு சேர்த்து சொல்வது வழக்கம். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வஸுக்யாஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நாக்கத்தல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அப்ப நாக்கா என்பது ஒட்டகம் என்பது அல்லாஹ் படைச்ச ஒரு சாதாரண ஐவாய் மிருகம், ஆனா அதில் அந்த ஒட்டகங்களிலேயே தனது அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் இறக்கினானே, அல்லாஹ் அனுப்பினானே, அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாக்கத்தல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சிறப்பிப்பதற்காக, அந்த ஒட்டகத்தை சிறப்பிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இங்கே நமக்கு என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த அரிஷ் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அந்த படைப்பு மாதிரி வேறொரு படைப்பே இல்லை. அப்ப அதையே அல்லாஹ் சொந்தம் கொண்டாடி இருக்கிறான், அதையே தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான், அதிலே அவன் விரும்பியபடி ஆட்சி செலுத்துகிறான் என்றால் அப்ப அதுக்கு கீழே உள்ள சும்மா மற்ற படைப்புகள் எல்லாம் ஏமாத்திரும். அரிஷையே அவன் ஆட்சி செலுத்தி ஆதிக்கம் செலுத்தி அதன் மேல் அவன் உயர்ந்து அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்றால் மற்ற படைப்புகளோ அரிசை விட மிக மிக சின்னது. மொத்த ஏழு வானம் ஏழு பூமியே அரிசில போய் போட்டா அந்த ஏழு வானங்களும் ஏழு பூமியும் ஒரு பெரிய பாலைவனத்திலே போடப்பட்ட ஒரு சிறிய மோதிரம்னு சொன்னா அதுல இந்த முதல் பூமியை கொண்டு போய் எங்க வைக்கிறது? அந்த முதல் பூமியில நம்மள மாதிரி மக்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? புரியுதா இல்லையா? இப்ப உங்களுடைய அறிவியல் கணக்குல நிறைய கணக்கு வந்துருச்சு, என்னமோ மைக்ரோங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, இக்கினிங்கிறாங்க, அதையே என்னென்னமோ எத்தனையோ ஒரு செல்லையே எத்தனையோ இதா பிரிக்கிற மாதிரி அப்படிலாம் பிரிச்சு பார்த்தா கூட கணக்கே வராது, அது டிஜிட்டலே போட முடியாது. ஏழு வான ஏழு பூமியே அரசுல போய் வைத்தால் ஒரு பெரிய பாலைவனத்துல, சின்ன வீட்டுக்குள்ளார இல்ல, பெரிய பாலைவனத்திலே போடப்பட்ட ஒரு சின்ன மோதிரம் போலன்னு சொன்னா ஏழு வானம், அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய படைப்பு, மீகாயில் எவ்வளவு பெரிய படைப்பு, சாதாரண ஒரு மலக்கே ஒரு நட்சத்திரத்தை கையால புடிங்கிடுவாரு. ஒரு நட்சத்திரம் ஒரு சூரியனை விட எத்தனையோ லட்சம் மடங்கு பெருசு. சூரியன் என்பது பூமியை விட வசிக்கக்கூடிய, நாம் வசிக்கக்கூடிய ஏழு கண்டங்களை விட உடைய, அதுல உள்ள நதிகள், காடுகள், கடல்கள், மலைகள் உள்ள இந்த பூமியை விட சூரியன் எத்தனையோ மில்லியன் மடங்கு பெருசா, அதை விட எத்தனையோ மடங்கு பெருசு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நம்ம சும்மா முட்டாயத்துக்கு பாக்கெட்ல போடுற மாதிரி மலக்கு கையில பறிச்சு கையில வச்சுப்பாரு, மலக்கு வானத்திலிருந்து பிடுங்கி கையில வச்சுப்பாருன்னு சொன்னா அந்த மலக்கு எப்பேற்பட்ட மலக்கு, அதை எடுத்து சைத்தான அந்த மலக்கு எரிஞ்சாருன்னு சொன்னா இன்னொரு மலக்கு கேட்ச் பிடிச்சுப்பாரு, சுபஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு? இப்படி பிரம்மாண்டமான மலக்குகள்லாம் இருக்க, இப்ப அந்த மலக்கிலிருந்து கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளவு பெருசு, நம்ம எல்லாம் ஒரு படைப்புன கணக்குல வருவோமா? நினைச்சு பார்த்தா, யோசிச்சு பாருங்க. இப்ப அருஷோட சம்பந்தப்படுத்தி பாருங்க, சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகளை படைச்ச அல்லாஹ் என்னையும் படைத்திருக்கிறானே, எனது ரப்பு என்று நான் சொல்வதற்கு எனக்கு நாவை கொடுத்தானே, அவனை வணங்குவதற்கு எனக்கு அறிவை கொடுத்தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட உயர்ந்த ரப்பை நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கிறான். இப்போ ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் தபரி, وَإِنَّمَا عَنَا بِوَصْفِهِ جَلَّ ثَنَاؤُهُ. அல்லாஹ் தஆலா ஏன் ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று கூறுகிறான் என்றால், அல்கபர் அன் ஜமீஇ மா தூனஹு அன்னஹும் அபீதுஹு. ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான அர்ஷுக்கு அதிபதி என்று அல்லாஹ் சொல்வதை கொண்டு, அர்ஷே எனக்கு அடிமை என்றால் அதற்கு கீழுள்ள எல்லா படைப்புகளும் எனக்கு அடிமைதானே. வஃபீ மில்கிஹி, அர்ஷே எனது கட்டுப்பாட்டில், வசுல்தானிஹி எனது ராஜாங்கத்தில் இருக்கிறது என்றால் எல்லா படைப்புகளும் எனது கட்டுப்பாட்டிலும் எனது அரசாங்கத்திலும் தானே இருக்கிறது. அர்ஷ் என்பது அரசர்களுக்கு உள்ளது, கட்டுல்களும் ராஜாக்களுக்கு உள்ளது. அப்ப அல்லாஹுக்கும் ஒரு கட்டில் இருக்கிறது, அந்த கட்டில் ஏனைய உலக ராஜாக்களுடைய கட்டிலை போன்று கிடையாது. உலக ராஜாக்களுடைய கட்டில் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவுதான் கட்டினாலும் எவ்வளவு பெருசா இருந்திருப்பது, ஆனா அல்லாஹ் தனக்காக வேண்டி ஏற்படுத்திய அந்த கட்டில் என்பது எல்லா படைப்புகளையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானது. மற்ற படைப்புகளோடு சேர்த்து நான் வந்து, அதாவது பல இடங்களில் ரப்பு சமாவா வானங்களின் நிறைவு என்று சொல்கிறார். இப்ப அரசை பற்றி சொல்லும்போது ரப்புல அரசிலான் தனியா இதை மட்டும் அல்லாஹ் சொல்கிறார், நான் அரசுடைய ரப்பாக இருக்கிறேன், அரசுடைய அதிபதியாக இருக்கிறேன் என்று. அப்ப என்ன அர்த்தம்? அது அல்லாஹுடைய படைப்புகளிலேயே பெரிய ஒரு அத்தாட்சி. இது இங்க நம்ம பார்க்க முடியாது, மறுமையில இன்ஷா அல்லாஹ் அதற்கு கீழே தான் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். அப்ப இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறான், அந்த படைப்புகளில் சிலவற்றை நாம் காணும்படி வைத்திருக்கிறான், சிலவற்றை நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அதனுடைய பிரம்மாண்டத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லவா, அந்த பிரம்மாண்டமான அந்த வர்ணிப்பை கொண்டு நாம் நம்பிக்கை கொள்ளும்படி அல்லாஹ்வை குறிக்கிறான். அப்போ ஒரு முஸ்லிம் அர்ஷ் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்ஷ் இருக்கிறது, அந்த அர்ஷை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பது கொண்டு தனது படைப்புகளுக்கு, மனிதர்களுக்கு தனது வல்லமையை, மகிமையை உணர்த்துகிறான். இப்பேற்பட்ட அர்ஷையே படைச்ச நான் உன்னை படைக்கிறது எனக்கு சிரமமா, உனக்கு ரிசுக்கு கொடுக்கிறது எனக்கு சிரமமா, உன்னை பரிபாலிப்பது எனக்கு சிரமமா, இந்த பிரம்மாண்டமான அரிசியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றா அதுல ஒரு சின்ன ஒரு படைப்பாகிய நீ உன்னை கவனிப்பது, உன்னை பரிபாலிப்பது, பார்ப்பது, உன்னை எனது கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வைப்பது எனக்கு சிரமமா, சிந்தித்து பார்ப்பனே. இப்ப நமக்கு எறும்பு நசுக்கிறது எவ்வளவு ஈஸி, நமக்கு முன்னாடி ஓடுற ஒரு எறும்பு நசுக்கிறது எவ்வளவு ஈஸி. அல்லாவுக்கு சுபஹானல்லாஹ், அல்லாவுக்கு உதாரணம் சொல்ல முடியாது, அல்லாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளால ஒரு எறும்பு தான் அடிக்க முடியும், மூணு எறும்பு இந்த பக்கம் ஒண்ணுச்சுன்னா நமக்கு மூணு குழம்பு போயிடும். என்ன இடத்துல ஒரு எறும்பு ஒண்ணா இப்படி தேடி பிடிச்சி அடிக்கலாம். உங்க சாப்பாட்டை திறந்தாலும் பத்து எறும்பு வருது, இருபது எறும்பு இருக்கு. சில நேரத்தில் சாப்பாடு டிஃபன் திறந்துருப்பீங்க ஸ்கூல் படிக்கும்பொழுது, பார்த்தா எறும்பா இருக்கும். எந்த எறும்பு அடிக்கிறது உசு உசுன்னு சொல்லிட்டு கடைசியில சாப்பாட்டை தூக்கி போட்டு நீங்க ஓடிடுவீங்க, அது கடிக்கிறது தாங்காம. ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல. வலா யஸாஃபு உக்பாஹா, யாரை தண்டிக்க வேண்டுமோ தண்டித்து முடிப்பான், யாரை பற்றியும் பயம் அல்லாவுக்கு இருக்காது. யாரை பார்த்தா அல்லாஹ் ஓடினது கிடையாது, ஓடி இருக்கானா? யாரை பார்த்தா அல்லாஹ் ஓடினது கிடையாது. எனக்கும் எனது தூதர்களுக்கும் மாறு செய்த எத்தனை ஊர்களை நாம் விசாரித்திருக்கிறோம் தெரியுமா? அவற்றை சின்னாபின்னமாக்கி இருக்கிறோம் தெரியுமா? கடுமையான வேதனைகளை கொண்டு அவற்றை அழித்திருக்கிறோம் தெரியுமா? யாராவது அல்லாட்ட சண்டை போட முடியுமா? ஒரு சின்ன சுனாமியை நினைச்சு பாருங்க. உலகத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அதாபுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பெரிய வல்லரசு சொல்றான், பெரிய வல்லரசுங்கிறான். அல்லாஹ் லேச பனியை கூட்டி காத்து அனுப்பிட்டான் சேர்த்து, பனி புயல் எல்லாம் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறா, வெளியே போயிடாதீங்களான்ட்டான். நாலு நாளைக்கு கரண்ட் கட்டு, ஒன்னும் செய்யும், எந்த தொலை தொடர்பும் கிடையாது, எல்லாம் பட்டினி சாவு. வெளியே வந்தாங்க வந்தா சாவு. வெளியில இருக்கவன் வீட்டுக்கு போய் சேர முடியல, வீட்டில் இருக்கவன் வெளியே போக முடியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பிரம்மாண்டமான ஒரு காற்று, ஒரு பனி, ஒரு வெயில், ஒரு குளிர், பூமியினுடைய ஒரு ஆட்டம், மழையினுடைய டிகிரி எல்லாம் கூட்டிட்டான் வைத்துக் கொள்ளுங்க. நடந்துச்சா இல்லையா? அப்ப காஷ்மீர்ல உத்தரகண்டா, உத்தரகண்ட்ல கொஞ்சம் கூட்டிட்டான் டிகிரியை, இன்னைக்காயில கொஞ்சம் கூட்டிருக்கான். முடிஞ்சு போட்டு அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுது, சுபஹானல்லாஹ், ஊர் ஊரா ஓடுது, ஊர் ஊரா ஓடுது. கடலுக்கு அல்லா சொன்னா, நீ என்ன இவ்வளவு நாளைக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீ, கொஞ்சம் தூக்கி காட்டுவோம் அலைய, எவ்வளவு தூரம் தூக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி காட்டுனான். தூக்குனுச்சு அவ்வளவுதான். ஜப்பான் காணா போச்சு, ஸ்ரீலங்கா காணா போச்சு, தமிழகத்தினுடைய தென்பகுதி காணா போச்சு, ஊடெல்லாம் ஓடுது. எப்படி நீங்க ஒரு வீட்டை உடைக்கிறதா இருந்தா மூணு மாசம் ஆகும், பெரிய பெரிய பங்களாவெல்லாம் உடைக்கிறதுக்கு. சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஊரே உடஞ்சு ஓடுது, கட்ட கட்டையா ஓடுது. இந்தோனேஷியால வீடு வீடா ஓடுது, மரம் மரமா ஓடுது, காரு காரா ஓடிக்கிட்டு. இப்படி யா அல்லாஹ், மனிதர்கள் தலை அதாவது ரூஃப் மேல நடக்கிற மாதிரி அந்த ஆத்துல அடிச்சு ஓடக்கூடிய அந்த கட்டடங்கள் மேல நடந்து நடந்து தாவி தாவி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் நினைத்து பாருங்க. சரி, அப்ப இப்போ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாவது வசனம் நம்ம சூரா தௌபாவுடைய வக்கான அர்ஷுஹா என்பது சூரா ஹூதுடைய ஏழு, அப்புறம் وهو رب العرش العظيم سورة توبة وليه 129. ابن كثير رحمة الله عليه وسلم تركوا لكم سرق داره. وهو رب العرش العظيم أي مالك كل شيء وخالقه. அரிசோ மட்டுமல்ல, எல்லா படைப்புகளையும் படைத்தவனும் அவன் தான், அதற்கு சுத்த காரணம் அவன் தான். ஏன் ரப்புல் அரசில் அதையும் மகத்தான அரிசுக்கே அவன் சொந்தக்காரன். அல்லது சக்கஃபுல் மக்ளூகாத் وَجَمِيعِ الْمَخْلُوقَاتِ مِنَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا فِيهِمَا وَمَا بَيْنَهُمَا تَحْتَ الْعَرْشِ مَقْهُورُونَ بِقُدْرَةِ اللَّهِ. என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா அந்த அரசுடைய இரட்சகனாக இருக்கிறார். இந்த அரசு என்பதுதான் எல்லா படைப்புகளுக்கும் முகடாக இருக்கிறது. இப்ப வானம் நமக்கு முகடா இருக்கா இல்லையா? இப்ப இந்த ஏழு வானங்களுக்கும் முகடேது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசாக ஆக்கி இருக்கிறான். இப்ப வானங்கள், பூமி, இந்த வானம் பூமியில உள்ள எல்லாம் சேர்த்து, அதுக்கு கீழே உள்ளது, மேல உள்ளது, நடுவில் உள்ளது, மொத்த அரசுக்கு கீழே உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய வல்லமையால் அவர்கள் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலால், அல்லாஹ்வுடைய வல்லமையால் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அந்த கட்டுப்பாட்டை விட்டு நீங்க வெளியே போயிட முடியாது. எல்லா விஷயங்களையும், எல்லா பொருட்களையும் அவனுடைய ஞானம் சூழ்ந்திருக்கிறது. அவன் எழுதிய விதி எல்லா பொருட்களுக்கும் பொதுவானது, எல்லா பொருட்களிலும் செல்லுபடியாகக்கூடியது. அவனுடைய விதியிலிருந்து எந்த ஒன்றும் விலகி தப்பிச்சு போக முடியாது. வஹுவாலா குல்லி ஷைன் வக்கீல், அவன் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அரிஷுடைய அதிபதி, அரிஷுடைய இறைவன், அரிஷுக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறான். இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அரிஷ் என்பது என்ன? அல்லாஹ் படைத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டில். அந்த கட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களுக்கு மேலே குர்சி, குர்சிக்கு மேலாக படைத்திருக்கிறான். இந்த வான பூமிகளை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீருக்கு மேலாக அந்த அரிஷை வைத்திருந்தான். தண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரிஷை அமைத்திருந்தான். அப்ப அப்படிப்பட்ட அரிஷுக்கு சொந்தக்காரன் என்று தன்னை அல்லாஹ் புகழ்கிறான். அடுத்துள்ள வசனங்கள்ல அந்த அரிஷுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று வரக்கூடிய வசனங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப இந்த ரெண்டு வசனங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீருக்கு மேல் அரிஷை அமைத்திருந்தான், பிறகு அரிஷுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தன்னை புகழ்வதிலே மூமின்களாகிய நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்னவென்றால், அரிஷுடைய அந்த வல்லமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதை கொண்டு அந்த வல்லமையை புரிந்து அந்த அரிஷை படைத்த ரட்சகன் எவ்வளவு பெரிய வல்லமை உடையவனாக இருப்பான். அரிஷியே அவனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் கண்டிப்பா சாதாரண படைப்பாகிய நான் விரும்பக்கூடிய விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக நான் மாற வேண்டும் என்ற தன்மை மனிதனுக்குள் வர வேண்டும். இப்ப மனிதர்கள் ஒரு விஷயத்தை புரிங்க, எல்லா படைப்பும் மாதிரி மனிதர்களும் காஃபிரா இருந்தாலும் கூட அவனும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான். எந்த விதத்துல? விதியின் அடிப்படையிலே காஃபிரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான், சரியா? அந்த விஷயத்துல யாருமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி போக முடியாது. கண்ணாலதான் பார்க்கணும்னா காஃபிரும் கண்ணாலதான் பார்த்தாவும், இல்ல இல்ல நான் கண்ணால பார்க்க மாட்டேன் காதால பார்ப்பேன், காஃபிரால தனியா மாத்திக்க முடியாது. காதை கண்ணாகவும் கண்ணை காதாகவும் மாத்திக்க முடியாது. வாயை மூக்காவும் மூக்க வாயாவும் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. உள்ளார செரிமான சிஸ்டத்தை ஏதாவது மாத்த முடியுமா? இல்ல இல்ல நான் இனிமே சோறு அரிசியெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் கல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு மாத்திக்க முடியுமா? மாத்திக்க முடியாது. நான் இனிமே சுவாசிக்கவே மாட்டேன், காற்றே இல்லாம நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பொத்திக்க முடியுமா? பொத்திக்க எங்களுக்கு என்ன இருக்கு என்ன? அப்ப பல விஷயங்கள் விதியின் அடிப்படையில் அல்லாஹ் அமைச்சதுல எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன. அந்த கட்டுப்படுதல் என்பது அதிலிருந்து படைப்புகள் மீற முடியாத கட்டுப்பாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுய அறிவையும் சிந்தனையையும் விருப்பத்தையும் கொடுத்த மனிதர்களிடத்திலிருந்து ஒரு கட்டுப்பாட்டை விரும்புகிறான். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்பிய விஷயங்களில் உனது விருப்பத்தை விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, உனது விருப்பத்தை விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு. உனக்கு இரண்டு விருப்பங்களை கொடுத்து அந்த இரண்டு விருப்பங்களில் ஒன்றை ஹலாலாக ஆக்கி மற்றொன்றை ஹராமாக ஆக்கி ஹலாலை செய், ஹராமான உனது விருப்பத்தை செய்யாதே. இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான கட்டுப்பாடு. இதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். வானத்துக்கு எங்கேயாவது சொர்க்கம் இருக்கா? இல்ல. பூமிக்கு எங்கேயாவது சொர்க்கம் இருக்கா? இல்ல. காற்றுக்கு சொர்க்கம் இருக்கிறதா? மழைக்கு சொர்க்கம் இருக்கிறதா? இல்ல. ஏனென்றால் இவையெல்லாம் அல்லாஹுவின் ஏற்பாட்டின் அடிப்படையிலே, விதியின் அடிப்படையிலே கட்டுப்படக்கூடியவை. வேற வழியே கிடையாது இவற்றுக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களும் ஜின்களும் கட்டுப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்கு அவன் நற்கூலி தருகிறான். ஏன்? அவர்களுக்கு இரண்டு விருப்பங்கள் இருந்தும் ஹராமான விருப்பங்களை விட்டார்கள் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக. அப்ப ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசனை, அரசுக்கு சொந்தக்காரனான மிகப்பெரிய ஒரு ரப்பை அவன் வணங்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? என்னுடைய எஜமானன் யார் தெரியுமா? அவனிடத்துல பெரிய அரசு இருக்கு, பெரிய அரசு இருக்கு. அந்த அரசே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அவனுடைய சொந்தத்தில் இருக்கு. அந்த அரசை பரிபாலிப்பதோ அந்த அரசுக்கு அந்த அரிசை கண்காணிப்பதோ அல்லாஹ்வுக்கு சிரமம் இல்லை. அப்ப அதற்கு கீழுள்ள ஏழு வானங்கள், ஏழு பூமி, அதுல ஒரு சின்ன ஒரு படைப்பாகிய நான், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் என்னை பரிபாலிப்பதோ, எனக்கு நான் கேட்டதை எனக்கு கொடுப்பதோ எனக்கு சிரமமானதல்ல. அவ்வளவு அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியம் உள்ளவன். நான் அவனை வணங்கும் பொழுது என்னுடைய அடியானாக என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த அரசிற்கு கீழே உள்ள சொர்க்கத்திலே என்னை கொண்டு வந்து வைத்து அவனை நாளை மறுமையிலே பார்க்க செய்வான் என்றால் சுப்ஹான் அல்லாஹ் நினைத்து பாருங்கள். இந்த ஒரு எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானிடத்தில் விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன், அந்த ஃபிர்தௌஸ் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கிறது. புரியுதா? இங்கே நமக்கு என்ன விஷயத்தை நாம் பார்க்கிறோம், தௌஹீதுடைய இல்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள், அல்லாஹ் போதிக்கிறார். அல்லாஹுவை வணங்கும் பொழுது அவனுடைய மகத்துவத்தோடு வணங்குங்கள், அவனுடைய வல்லமையின் உணர்வுகளோடு வணங்குங்கள். சும்மா போய் தங்கிருக்கப்பை உணராமல், அல்லாஹுடைய அந்த வல்லமையை புரியாமல் யாருக்கு முன்னால் நின்று நீ பேசுகிறாய், அப்பதான் பயம் வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டினேன். ஒரு பெரிய மேஜர் இருக்கிறார், ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் இருக்கிறார். அந்த மேஜருக்கு கீழே வேலை செய்யற ஒரு இன்னொரு கேப்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொன்னு கழுத ஒன்று இருக்குது, இன்னொன்னு கழுத இருக்குது. கழுதைக்கு தெரியுமா பக்கத்தில் ஒரு பெரிய போர் தளபதி இருக்கிறான்னு சொல்லிட்டு வான் கட்டதான் செய்யும். ஏன்னா போர் தளபதி இருக்கார் கட்டாதுன்னு அதுக்கு ஏதாச்சும் விளங்குமா? அதுக்கு ஒண்ணு விளங்காது. சின்ன பையன் குண்டு விளையாண்டுட்டு இருப்பாட்டே, தளபதி நிக்கிறார் விளையாடாதுன்னா தளபதி அவரையும் சேர்ந்து விளையாட சொல்ல அப்படிமா? அவனுக்கு எதாச்சும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவருக்கு கீழே உள்ள கேப்டனுக்கு தான் தெரியும் தளபதினா யாரு. அவர் சொன்னாலே போதும் அப்படி இப்படின்னு பயந்துகிட்டு அப்படியே கூணி குறுகி, ஒண்ணுக்கு வந்தாலும் தெரியாது, ரெண்டுக்கு வந்தாலும் தெரியாது, தெரியாது அம்மா வந்தாலும் தெரியாது, பசித்தாலும் தெரியாது. என்ன ரொம்ப நேரமா இல்ல இல்ல இந்த தளபதி எப்பேற்பட்ட தளபதி, இவருக்கு கீழே லட்ச ராணுவம் இருக்குது, கோடிக்கணக்கான எவ்வளவு சிப்பாய் இருக்கிறாங்க, அதுக்கு போல பெரிய தளபதி. 4 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 400 பேர் இருந்தா, 4000 பேர் இருந்தா, 4 லட்சம் பேர் இருந்தா, 4 கோடி பேர் இருந்தா, 4 மில்லியன் இருந்தா, 4 பில்லியன் இருந்தா, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வல்லரசு. அதை கொண்டுதானே வல்லரசு, அல்லாஹு அக்பர், படைகளை கொண்டுதானே வல்லரசு, இருக்கிற ராணுவங்களை கொண்டுதானே வல்லரசு. அல்லாஹ் சொன்னா என்கிட்ட இருக்க ராணுவம் என்ன தெரியுமா, என்கிட்ட தான் சொல்கிறார், ஆருஷியே என்னிடம் தான் இருக்கிறது மனிதா. அந்த அரிசிக்கு கீழே தான் நீனா இருக்கிற, ஒரு ஆணுவமும் இருக்குது, நீ உருவாக்குன ஊரும் இருக்குது, அதுவும் நான் படைச்ச ஊரு, எல்லாம் என் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறீர்கள். நினைச்சனா நசிக்கிடுவேன், நினைச்சனா புரட்டிடுவேன். சுபஹானல்லாஹ். அப்ப என்னுடைய ரப்பு, நான் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மலிக்கின்னாஸ், புல் அழுவது பிறப்பின்னாஸ், புல் அழுவது பிறப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், நான் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ரப்புல் அர்ஷில் அதீம், அவ்வளவு பெரிய அரசுக்கு இரட்சகன். இனி மோடி வந்தான், மோடியுடைய அப்பா வந்தானா, எல்லாத்தையும் நசுக்க அல்லா போதுமானவன். நீ ஒழுங்கா பூமினா இருந்தா, நீ அவளை பயந்துனா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு மோடி வருவான், நாளைக்கு கேடி வருவான், நாளைக்கு மோடி வருவான், இப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். முடியாது அது. நீ அல்லாவை பயந்துட்டா போதும், அல்லா உன் சார்பா நிற்பான். அவர்களிடமிருந்து உண்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். நம்ம நம்மளை திருத்தி நம்ம இடத்துல நம்ம சரியாகி விட்டோம் என்றால், ஈமானைய அமலையும் நம்முடைய தர்பியாவ, அதுக்கப்புறம் எப்படி மோடியை அடிக்கணுமோ அல்லது மோடியுடைய அத்தாவை அடிக்கணுமோ அல்லாஹ் போதுமானவன். இல்ல அல்லாஹ் என்னன்னா மோடிக்கே ஹிதாயத்தை கொடுத்து முஸ்லீம் ஆகலாம். ஆக முடியுமா? முடியாதா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபு சுஃபியானுக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்தான். யாருக்கு? ஹிந்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் கொடுத்தான். காலித் இப்னு வலீதுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். ஓட ஓட விரட்டி கொலை செஞ்சு இவர்கள் எல்லாம் கொன்னு சித்திரவதை செய்யாம நான் திரும்பி வர மாட்டேன்னு சொன்ன அமர் இப்னு ஆஸ் ஓடு ஓடு ஓடினாரு, ஹபஷா வரைக்கும் ஓடி மரண தூண்டி விட்டாரு. இந்த முஸ்லீம் பாய்களை சும்மா விட்டாத, கொன்னு குபிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் முஸ்லீம் ஆகிட்டார், அமர் முஸ்லீம் ஆகிவிட்டார். நான் நாடு நாள் என்ன முஸ்லீமா, நம்ம எப்படி இருக்கோங்கிறது இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பாக்குறதுக்கு தயார் கிடையாது. இவன் என்ன செய்ய போறான், இவன் வந்துட்டா, அம்மா வந்துட்டான், மண்டையை மட்டும் பிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்துல இந்த பாடத்துல நம்ம ரப்புல் அர்ஷில் அதீம் என்று படித்தோம் அல்லவா, அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை உணர வேண்டும். ஒரு விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அர்ஷ் என்ற படைப்பு இருக்கிறது. அர்ஷ் என்பது கட்டில், அது உண்மை, அதுக்கு மாற்று அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அது அல்லாஹ் என்ன கட்டில் இருக்கு, அப்ப ராஜா மாதிரியா? எதுக்கு உனக்கு இந்த வேலை? அல்லாஹ் தனக்கு கட்டில் இருக்குன்னா கட்டில் நம்பிட்டு போயிடு. அடுத்து அல்லாஹுடைய விஷயம் நமக்கு அர்ஷுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான், அதையும் நம்ம நம்பணும். அப்ப அந்த அர்ஷை நம்பும் பொழுது நமது ஈமான் உறுதி பெறுகிறது. அல்லாஹுவின் மீது நமக்கு மகத்துவம், அல்லாஹுடைய கண்ணியம் நமது உள்ளத்திலே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை சரி செய்வானாக, பலப்படுத்துவானாக, நம்முடைய அமல்களை அல்லாஹ் சீர்திருத்தம் செய்வானாக. முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வேதத்தின் பக்கமும் அவருடைய நபியின் சுன்னாவின் பக்கமும் திருப்புவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.